விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கம்பு பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களையும் அவற்றை எப்படி மேலாண்மை செய்வது என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். கம்பு பயிர் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா மானாவரி பயிராக தான் விவசாயிகளால் போடப்படுது. மானாவரி பயிர்கள் அப்படிங்கிறதுனால அதில் நோய் வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. மழையுடைய அளவு அதிகமாகும் பொழுது அல்லது காற்றின் ஈரப்பதம் அதிகமாகும் பொழுது நிறைய நோய்கள் தாக்குகின்றன. அப்படி தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன, அவற்றை எவ்வாறு நாம் மேலாண்மை செய்வது என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக அடிச்சாம்பல் நோய். இந்த நோய் மழைக்காலத்தில் பயிரை தாக்கக்கூடியது. பெரும்பாலும் பயிர் மிக குறுகிய காலத்திலேயே கருகிவிடும். பெரும்பாலும் இளம் பயிர்களை தாக்கக்கூடியது. இளம் பயிர்களின் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் ஏற்படும். அதன் அடிப்புறத்தில் பார்க்கும் பொழுது சாம்பல் நிற வெள்ளை பூசண வளர்ச்சியை காண முடியும். இது பெரும்பாலும் குளிர்காலத்தில் அதிகமான எண்ணிக்கையில் காணப்படும், மழைக்காலத்தில் மிக அதிகமாக காணப்படும். வளர்ந்த கம்பு பயிரில் இந்த நோயின் தாக்கம் ஆரம்பத்திலேயே ஏற்பட்டு இருந்தால் கதிர் வெளியில் வரும் சமயத்தில் கதிரானது ஒவ்வொரு கதிரின் ஒவ்வொரு மணியும் இலைகள் போன்ற வடிவில் மாறிவிடும். நம்மால் அதற்கு தேவையான அளவு அதிலிருந்து நம்மளால் விளைச்சல் எடுக்க இயலாது. ஸோ இப்படி ஏற்படக்கூடிய இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம்? நோய் எதிர்ப்பு திறங்கள் கொண்ட Co9 கலப்பினம் ரகங்கள் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை உபயோகப்படுத்தி நாம் இந்த நோயிலிருந்து ஓரளவு பாதுகாத்து கொள்ளலாம். இரண்டாவது, நாற்று விட்டு அந்த நாற்று பறித்து நடும் பொழுது இந்த நோயின் தாக்கம் குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நேரடி விதைப்பு செய்த வயல்களில் 45 நாட்கள் வரை பாதிக்கப்பட்ட பயிர்களை களைந்து எறிவதன் மூலம் நோய் பரவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பயிரிடுவதற்கு முன்பே விதை நேர்த்தி செய்தல் மிக பாதுகாப்பான ஒன்று. விதைகளை மெட்டலாக்சில் என்ற ஒரு பூஞ்சாலக் கொல்லியுடன் 6 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற விகிதத்தில் கலந்து விதை நேர்த்தி செய்து அதன் பின் பயன்படுத்தினால் இளம் பயிரை தாக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, தேன் ஒழுகல் நோய். பெரும்பாலும் சிறுதானியங்கள் பயிரிடும் அனைத்து விவசாயிகளும் இந்த தேன் ஒழுகல் நோயை பற்றி தெரிந்திருப்பீர்கள். கதிர் வெளிவரும் சமயத்தில் மழை குறுக்கிடுமானால் கண்டிப்பாக இந்த நோயின் அறிகுறி தென்படும். நோயின் அறிகுறி என்னென்ன? மழையில் பூஞ்சால வித்துக்கள் பூக்களின் சூலகத்தை அடைந்து அந்த சூலகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அதனால் என்ன ஆகிறது? மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த கதிரிலிருந்து தேன் போன்ற திரவம் வடிய ஆரம்பிக்கும். இந்த தேன் நோயின் தாக்கம் அதிகமானால் இந்த தேன் போன்ற திரவம் முழுவதாக வடிந்து பாதிக்கப்பட்ட பயிரின் சுற்றி நிலப்பகுதியில் வெண்மை நிற பூசண வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்னும் நோய் முற்றுகிற சமயத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மணிகளும் கருமை நிற ஸ்க்ளிரோசியா என்ற ஒரு பூஞ்சால வித்தாக மாறிவிடும். இந்த பூஞ்சால வித்து விதையோடு கலந்து உங்களுடைய கம்பு விதைப்பயிரோடு போயிடும். இந்த கம்பு பயிர் பாதிக்கப்பட்ட இந்த விதைகளை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது இந்த ஸ்க்ளிரோசியா என்ற வித்து மண்ணில் விழுந்து முளைத்து மீண்டும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதை எந்த வகையில் நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னா, கதிர் வர்ற சமயம் மழைக்காலம் இல்லாதவாறு முன்னெச்சரிக்கையோடு நாம் பயிரிடும் காலத்தை மாற்றி அமைத்து கொண்டால் இந்த நோய் வருவதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் ஏற்கனவே நாம் பார்த்தது போல விதையோடு சேர்ந்து இந்த ஸ்க்ளிரோசியா வந்துவிடும் என்று கூறியிருக்கின்றோம். அதை தடுப்பதற்கு என்ன செய்யணும்? 1 கிலோ உப்பினை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அதில் விதைப்பதற்காக வைத்திருக்கும் விதைகளை ஊற வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஸ்க்ளிரோசியா எடை குறைவாக இருப்பதால் மேலாக மிதக்க ஆரம்பிக்கும். அவற்றை நாம் சேகரித்து அழித்து விடலாம். அதன் பின் விதைகளை 2-3 முறை நல்ல நீரினால் கழுவி அதன் பின் விதைப்புக்கு உபயோகப்படுத்தலாம். மேலும் இந்த நோயின் பாதிப்பு வயல்களில் கண்டறிந்தால் கார்பன்டசிம் என்கிற மருந்து 500 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் அல்லது மேன்கோசப் என்ற மருந்து 1 கிலோ என்ற அளவில் 5-10% பூக்கும் தருணத்திலும் மேலும் 50% பூத்த பின்பும் 2 முறை தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் இந்த நோயின் தாக்கம் ஏற்படுவதை தவிர்க்க இயலும். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது துரு நோய். துரு நோய் மற்ற பயிர்களில் காணப்படுவதைப் போல இலைகளின் மேலே சற்று உயர்ந்த சொரசொரப்பான பழுப்பு நிற அல்லது செம்பழுப்பு நிற புள்ளிகளாக தோன்றும். முதலில் ஆரஞ்சு நிறத்திலும் பின் அடர்ந்த சிவப்பு நிறத்திலும் இந்த சொறி போன்ற புள்ளிகள் தோன்றும். நோயின் தாக்கம் அதிகரித்தால் இலையின் திசுக்கள் வாடியும் பயிர் இறந்தும் காணப்படும். இந்த நோய் பெரும்பாலும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக உள்ள சூழ்நிலைகளில் பயிர்களை பாதிக்கின்றன. நோயின் அறிகுறி தெரிந்தவுடன் நம் நனையும் கந்தகம் 2.5 கிலோ அல்லது மேன்கோசப் என்ற பூசணக்கொல்லி 1 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம். நோயின் தாக்கம் மேலும் அதிகரிக்குமானால் 10 நாட்கள் கழித்து மீண்டும் அதே மருந்து கந்தகம் 2.5 கிலோ அல்லது மேன்கோசப் 1 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். டிசம்பர் முதல் மே வரைக்குள் விதைப்பு மேற்கொண்டால் இந்த நோயின் தாக்கம் கண்டிப்பாக குறையும். நோயின் தாக்குதல் ஆரம்பிக்கும் பொழுதே நாம் பூசணக்கொல்லியை தெளிப்பதன் மூலம் இந்த நோயின் பாதிப்பு பின்னால் ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து பயிரை பாதுகாக்க முடியும். அடுத்தபடியாக கதிர் பூசண நோய். கதிர் பூசண நோய் என்பது ஒரு குறிப்பிட்ட பூஞ்சால வகையால் ஏற்படக்கூடிய நோய் அல்ல. பெரும்பாலும் கதிர் புடைப்பிலிருந்து வெளியே வந்தவுடன் மழைக்காலம் குறுக்கிடுமானால் பயிர்களில் பல வகையான பூசண வித்துக்கள் முளைத்து பயிரில் இருந்து மணிகள் வெளிவராமல் அதை நிறுத்திவிடும். அந்த பூசண வளர்ச்சி கதிர் முழுக்க வெவ்வேறு நிறங்களில் காணப்படும். வெள்ளை நிறமோ அல்லது சாம்பல் நிறத்திலோ அல்லது வெளிர் சிவப்பு நிறத்திலோ அந்த பூஞ்சான வளர்ச்சிகள் பார்க்க இயலும். இதைப்போல பூசண வளர்ச்சியை கதிர்களின் மீது பார்த்தால் தானியத்தின் மீது வெவ்வேறு நிறங்களை கொண்ட பூசண வளர்ச்சி ஏற்படும். கதிர் வெளிவரும் சமயத்தில் மழை குறுக்கிடுமானால் தானியத்தின் மீது வெவ்வேறு நிறங்களை கொண்ட பூசண வளர்ச்சிகள் தோன்றும். தானியம் உருவாகும் போதும் அறுவடை தாமதமாகும் போதும் ஈரப்பதம் அதிகம் இருந்தால் இவ்வகை நோய் தாக்கும். இந்த நோய் ஒரு குறிப்பிட்ட பூஞ்சாலத்தால் ஏற்படுவது அல்ல, பல பூஞ்சாலங்கள் சேர்ந்து இந்த நோயின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பூசண வளர்ச்சி வெளிர் சிவப்பு நிறத்திலோ அல்லது சாம்பல் நிறத்திலோ அல்லது வெண்மை நிறத்திலோ கதிரின் மீது படர்ந்தற் போல் ஏற்படுகின்றது. இதை போன்ற பூசண வளர்ச்சியை பார்த்தால் மேன்கோசப் என்ற மருந்து 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் நாம் பூசண வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். மேலும் பூஞ்சலக்கொல்லியை மழைக்காலத்திற்கும் மழைக்காலம் கழிந்த பின்பும் இருமுறை தெளிப்பதன் மூலம் பூசணத்தின் பாதிப்பிலிருந்து கதிர்களை பாதுகாக்க முடியும். அடுத்தபடியாக பைபோலாரிஸ் இலைப்புள்ளி என்ற ஒரு இலைப்புள்ளி நோய். இந்த இலைப்புள்ளி நோய் மிக அரிதாக காணப்படுகிறது. இது இலைகளின் விளிம்புகளில் சிவப்பு நிற கோடுகள் தோன்றும். பின்பு இவ்வகையான புள்ளிகளின் மத்திய பகுதி வெண்மையாகவும் வெளிர்ந்த நிறமுடையதாகவும் காணப்படும். இவ்வகை கோடுகள் தண்டுகளிலும் காணப்படும். இந்த நோயும் நாம் மேன்கோசப் என்ற பூஞ்சாலக்கொல்லியை பயன்படுத்தி 1 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தி நோயின் தாக்கத்திலிருந்து பயிரை பாதுகாக்க இயலும். இதுவரை நாம் 5 வகையான நோய்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இந்த அனைத்து வகையான நோய்களுக்கும் சில ஆரம்ப கட்டத்தில் ஏற்படும் பூச்சி தாக்குதலிலிருந்தும் பயிரை பாதுகாக்க ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை ஒன்றை தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் கண்டறிந்துள்ளது. அவை பின்வருவன. விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு மெட்டலாக்சில் என்ற பூஞ்சாலக்கொல்லியை 6 கிராம் என்ற அளவிலும் மேலும் இமிடா குளோபிரிட் என்ற பூச்சிக்கொல்லியை 5 கிராம் என்ற அளவிலும் கலந்து 1 கிலோ விதையுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைத்த 45 நாட்கள் வரை அடிச்சாம்பல் நோய் பாதித்த பயிரை அகற்றிவிட வேண்டும். இதன் மூலம் நோய் பரவும் வேகத்தை கட்டுப்படுத்த இயலும். துரு நோய் மற்றும் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த மேன்கோசப் 1 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவிலும் வேப்பங்கொட்டை வடிநீர் 5% ஆகியவற்றை 50% பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புகள் செய்வதன் மூலம் நாம் கம்பு பயிரில் ஏற்படும் பெரும்பாலான நோய்களையும் பூச்சி தாக்குதலையும் கட்டுப்படுத்த இயலும். நன்றி
நேயர்களே. இதுவரை கம்பு பயிரில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி முனைவர் ஜான்சன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.